தலையிலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேர்களே, பருவங்கள் உருமாறி பச்சை பசுமையை பரிமாறும் பவித்திர காலத்தில் பண்பான தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு பண்பலையால் பாரம்பரிய தமிழை பகிர்ந்தளிக்கும் பாசத்திற்குரிய உங்கள் சங்கநாதம் முழக்கமிடும் நேரம் இது. நேச நேர்களே, இன்று அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஹேவிளம்பி ஐப்பசி திங்கள் 3ஆம் நாள், முகரம் 29. மாறிக்கொண்டிருக்கும் மாற்றங்களில், மாற்ற முடியாத உலகினில் மாறக்கூடாத மனித நடத்தைகளை மனதிற்குள் பதிய வைக்க திருக்குறளில் ஒன்று இதோ உங்களுக்காக.
தனியே இருக்க பறவை அக்கூட்டை விட்டு பறந்து செல்வது போல, உடம்பினும் கூட்டை விட்டு உயிரினும் பறவையும் பறந்து செல்வது போன்றதுதான் உடம்போடு உயிர் கொண்ட உறவு.
தொடர்வது நந்திவர்மனின் கவிதை மலையிலிருந்து ஒரு துளி, இதோ உங்களுக்காக.
இழைத்த மனம் மாய ஒலி பல மனதில் எழுந்திட மருகி கிடப்பதும் என்னே, தீய நினைவுகள் தீயாய் எழுந்திட தீந்து கிடப்பதும் என்னே, வாயை திறந்திட வசவு பொழிவதும் வலியில் கிடப்பதும் என்னே, தாயை இழந்ததும் தாரம் பிரிந்ததும் தயங்கி கிடப்பதும் என்னே, நெஞ்சு பதிக்குது நினைவு குழம்புது நிலையும் கலங்குவதென்னே, அஞ்சி ஒடுங்குது அலைந்து துடிக்குது ஆறி ஓயுமோ என்னே, துஞ்ச நினைக்குது துயரம் வெடிக்குது தூங்க மறுப்பதும் என்னே, விஞ்சி பாயுது விக்கி அடைக்குது வினையும் விலகுமோ என்னே, மருந்து பல பல மயக்கம் தந்திட மனது கலங்குவதென்னே, அருந்து அவைதரும் அயர்வு சேர்ந்திட அலையும் மனமதும் என்னே, திருந்தி அமையுமோ தீரும் குழப்பமோ தீப்பும் போகுமோ என்னே, இருந்தும் உலகினில் இனியும் பயனிலை இழுத்து கிடப்பதும் என்னே, வானம் உயர்ந்தது வழியும் நின்றது வதைப்பு தீர்வதோ என்னே, காணம் அழைக்குது கதியும் கலங்குது கவலை தீர்வதோ என்னே, நானும் பிறந்ததும் நைந்து அழிவதும் நாளை தீர்வதோ என்னே, ஈன பிறப்பது இழைத்து களைத்தது ஈசா முடிவதோ என்னே, தேரல் ஊசி மருந்துகள் உரிய முறை தர உணர்வும் மெல்லவே மாறுது, நேசம் நிறைந்தவர் நெருங்கி பழகிட நெஞ்சம் அன்பிலே ஊறுது, நீச எண்ணமும் நினைவை விட்டுட நெஞ்சம் மெல்லவே தேறுது. ஈசன் அருள் பெற இதயம் கனிந்திட இழைத்த மனமுமே ஆறுது. ஈசன் அருள் பெற இதயம் கனிந்திட இழைத்த மனமுமே ஆறுது.
சமூக அறிவித்தல்கள். தமிழகத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கும் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ அரவிந்தலோச்சன் சுவாமி அவர்களின் உபன்யாசம் தேன் தமிழில் நாளை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை பகவத்கீதையும், நாளை மறுநாள் ஞாயிறு மாலை 7 மணி முதல் 9 மணி வரை கிருஷ்ணலீலா உபன்யாசமும் இடம்பெறும். நுழைவுக் கட்டணமின்றி நடைபெறும் நிகழ்வு. உபன்யாச நிறைவில் மகா பிரசாதம் வழங்கப்படும். இடம் த்ரீ கிங்ஸ் விக்லின் மண்டபத்தில். தொடர்புகளுக்கு திரு தேசிகன் 0723330302, திரு சுந்தர் 0216206621, ராதா 0216889877. மறந்துவிடார்கள், நாளையும் நாளை மறுநாளும்.
சங்கடங்களை சவால்களாக கொண்டு சகிப்புத்தன்மையுடன் சலிக்காது சாந்த முகத்துடன் வாழ கண்டெடுத்து சொல்கிறார் மெர்வின் கன்சன்ட்ரேன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து மனநிலை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. ஒரு நல்ல கவிதையைப் போல தடையில்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போது நான் எல்லோருக்கும் இனிமையானவனாக இருப்பதில் சங்கடம் ஒன்றும் இல்லை. ஆயினும் எல்லாமே தவறாக நடந்து கொண்டிருக்கும் போது உதட்டோரத்தில் ஒரு சிறு புன்னகை சிந்துபவன்தான் உண்மையிலேயே உயர்ந்தவன். மனநிலை. இயக்குனர் நடிகர் பார்த்திபனுடன் பேசும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. ஒரு பெரிய விஷயத்தை பேச்சினுடைய சொல்லிக்கொண்டே அடுத்த விஷயத்துக்கு போய்விடுவார். முதல் விஷயத்தை நாம் உள்வாங்கி ஜீரணிப்பதற்குள் இது நடந்துவிடும். நாம் பேசும்போது தப்பித்தவரை எதையாவது தவறாக சொல்லிவிட்டால் உடனே சுட்டிக்காட்டிவிட்டு சரி மேலே சொல்லுங்கள் என்பார். ஆகவே நான் அவரிடம் பேசும் போதெல்லாம் மிக உஷாராகவே இருப்பேன். ஒருமுறை அவர் பேச்சினுடைய நான் கடந்த சில வருடங்களில் 8 முறை வென்றிருக்கிறேன் என்றார். எனக்கு துணுக்கன்றது. உண்மையில் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவருக்கு தொடர்ந்து பல படங்கள் தோல்வி. இவர் எப்படி 8 முறை வென்றதாக சொல்கிறார்? வேறு ஏதாவது தொழிலா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவரே சிரித்துவிட்டு, ஒவ்வொரு படம் தோல்வியடைந்த போதும் அதில் துவண்டு போகாமல் மீண்டும் உதறிக்கொண்டு எழுந்து முழு நம்பிக்கையுடன் அடுத்த படத்துக்காக வேலை பார்ப்பது வெற்றிதானே என்று சொல்லிச் சிரித்தார். அவர் சொல்வது சரிதானே. தோல்வியிலிருந்து மீண்டெழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றிதானே. சோர்வுறும் போதெல்லாம், மனம் சங்கடப்படும் போதெல்லாம் உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள், உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுபோல் சொல்வது இலகுவானது, செய்வதுதான் கஷ்டம். சோகங்கள் வந்து மனதை கவ்விக்கொள்ளும் நேரத்தில், சங்கடங்கள் தவிர்க்க இயலாத தருணத்தில், மனம் வெந்து மடியும் வேளையில் என்ன சொல்லி நாம் நம் மனதை தேற்றிக்கொள்ள முடியும்? உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது ஓரிரு விரல்களால் செய்யக்கூடிய மந்திரஜாலம் இல்லை. இதற்கு படிப்படியான முயற்சிகள் தேவை. இவற்றை முயன்று பாருங்கள். சோகம் வரும் போதெல்லாம் உங்களுடைய முதுகு ஒரு மாதிரி வளைந்து கூடி குறுகி நீங்கள் உட்கார்ந்திருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? நிமிர்ந்து உட்காருங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்த நேரத்திலேயே ஓரளவுக்கு உடம்புக்கு தென்பு வருவதை உணர்வீர்கள். ஒரு அறைக்குள் தனிமையில் சென்று உங்களுக்கு பிடித்த பாட்டை நீங்கள் விரும்பும் ஒளி அளவில் வைத்து கேட்டு ரசியுங்கள். பாடல் வரிகள் தெரிந்தால் கூடவே பாடுங்கள். தெரியாவிட்டாலும் அந்த இசைக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை கோர்த்து பாடுங்கள். உங்கள் வார்த்தையில் அர்த்தம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பாட்டுக்கு ஏற்ப நடனமாடி பாருங்கள். அது தேர்ந்த நடனமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் செய்வதை முடிந்தால் ஒரு வீடியோ பதிவு செய்து பாருங்கள். பிறகு உங்களுக்கே தமாஷாக இருக்கும். இது உங்கள் இறுக்கத்தை தளர்த்திக் கொள்ள ஒரு எளிய உத்தி. உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமான மனநிலை சிறிதளவு கூட அதிகமாக இல்லை என்றாலும் கூட கூடிவிட்டதாக ஒரு பொய்யான எண்ணத்தை மனதுக்குள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். குட்டி தூக்கம் போட முடிந்தால் கவலை மறந்து புனித மனிதனாக எழுந்திருப்பீர்கள். தூங்குவதுதான் சற்று கடினம். எழுந்தவுடன் குளிர்ந்த நீரில் நல்ல ஒரு குளியல் போடுங்கள். வாழ்க்கை மீண்டும் புதிதாக ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே குளியுங்கள். குளித்து விட்டு வெளியே வரும்போது சிரித்த முகத்துடன் வந்து கண்ணாடியை பாருங்கள். எல்லோரும் சொல்வது மாதிரி உங்கள் அகத்தின் அழகு உங்கள் முகத்தில் தெரியும். உங்களுடைய உள்மன உணர்வுகளான துக்கம், சோகம், கோபம், தாபம், காமம் எல்லாம் உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கக்கூடும். மாறாக உங்கள் முகத்தில் நீங்கள் செயற்கையாக கொண்டு வரும் ஒரு முகவாவும் உங்கள் உள்மனதில் மாற்றங்களை உருவாக்கும். சோகமாக இருந்தால் கூட முகத்தில் புன்னகை தவள விடுங்கள். அதை ஒரு 10-15 வினாடிகள் தக்க வைத்திருங்கள். தக்க வைத்திருக்கீர்களா என்பதை கண்ணாடியில் பாருங்கள். இப்போது இப்படி நடிக்கிறோமே என்று எந்த ஒரு குற்ற உணர்வும் முகத்தில் பிரதிபலிக்கக் கூடாது. உங்களுக்கு பிடித்த ஒரு நகைச்சுவை நடிகரின் நகைச்சுவை காட்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். சிரித்த முகத்தினால் ஏற்படும் தசைகளின் இயக்கத்தால் சந்தோஷமான மனநிலை தானாக வந்து சேரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தியானித்து பாருங்கள். கால்களை மடக்கி போட்டு மந்திரங்களை உச்சரிக்கும் அந்த முறையான தியானத்தை நான் சொல்லவில்லை. உங்களுடைய சங்கடங்களை எழுத்து வடிவில் ஒரு திரையில் ஓடுவது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு டிவியில் யாராவது பேசுவதைப் போல் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களே உங்களிடம் பேசிக் கொள்வதைப் போன்ற எண்ணங்களை கொண்டு வர முடிந்தாலும் நல்லது. திரும்ப திரும்ப உங்களுடைய கஷ்டங்கள் மனத்திரையில் வரிசையாக பட்டியலிடப்படுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். எதையும் தீர்மானிக்காதீர்கள். அதில் இது சரி அது தவறு என்று எதையும் எண்ணாதீர்கள். எதை குறித்தும் வருத்தப்படாதீர்கள். தொடர்ந்து கவனியுங்கள், கவனித்துக் கொண்டே இருங்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு திரும்ப திரும்ப வரும் வேகம் குறைந்து போகக்கூடும். சிறிது சிறிதாக குறைந்து கடைசியில் அந்த எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். இப்போது உங்களுடைய சங்கடங்கள் இல்லாமல் போய்விட்டது. அதாவது சங்கடங்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தது இனிமேல் சங்கடங்களாக தோன்றாது. அது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் சவால்கள். எதிர்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதில் சங்கடம் இருக்கிறதா? உங்களுக்கு தெரிந்த வேறு ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். அவரை சந்தோஷம் கொள்ள செய்யுங்கள். தட்டி கொடுங்கள். இது என்ன முட்டாள்தனமாக இருக்கிறதே என்று எண்ணுகிறீர்களா? உண்மையில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உண்மையாக அதை மற்றவருக்கு முதலில் கொடுங்கள். உங்களுக்கு வேண்டியது தானாகவே வந்து சேரும். இதை பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை என்னவென்றால், நீங்கள் உங்களிடம் இல்லாதை மற்றவருக்கு எப்போதும் கொடுக்கவே முடியாது. நீங்கள் இன்னொருவரை தட்டி கொடுக்கிறீர்கள், உற்சாகம் ஊட்டுகிறீர்கள் என்றால் அது ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவேதான் மற்றவரை உற்சாகப்படுத்தும் போது உங்களுக்கு உற்சாகம் தானாகவே வந்து ஒட்டி கொள்கிறது. வேறொருவனை உங்களால் சந்தோஷப்படுத்த முடிகிறது என்றால் உங்களை நீங்களே ஏன் சந்தோஷப்படுத்திக் கொள்ள முடியாது? உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை காது கொடுத்து கேளுங்கள். கவனமாக கேளுங்கள். அதற்கு நியாயமான உண்மையான தீர்வு கூற முயலுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களால் தீர்வு சொல்ல முடிகிறதென்றால் சிறிது சிறிதாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் விடிவு காண்பது அத்தனை கஷ்டமாக இல்லாமல் போய்விடும். இனி எல்லாம் சுகமே. இதுவரையில் நீங்கள் கேட்டது திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து மனநிலை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. ஒரு நல்ல கவிதையைப் போல தடையில்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போதே நான் எல்லோருக்கும் இனிமையானவனாக இருப்பதில் சங்கடம் ஒன்றும் இல்லை. ஆயினும் எல்லாமே தவறாக நடந்து கொண்டிருக்கும் போது உதட்டோரத்தில் ஒரு சிறு புன்னகை சிந்துபவன் தான் உண்மையிலேயே உயர்ந்தவன். இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
அடுத்து வருவது பிள்ளை வளர்ப்பு. பிள்ளைகளை பிழையில்லாத பிள்ளைகளாக பிற்காலத்தில் உருவாக்க பிஞ்சுகளை எப்படி வளர்க்க வேண்டும் என வழங்க வருகிறார் பவித்ரா அசோக்குமார்.
வணக்கம் நேர்களே. நல்ல பிள்ளைகளை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? எண்ணம்தான் வாழ்வின் அடிப்படை. எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத எவரும் வாழ்வில் மகிழ்வாக இருக்க முடியாது. நாம் பிள்ளைகளிடம் அதிகமாக பேசுகிற வார்த்தைகள் என்ன? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்ததும், டே எழுந்துரு, படிச்சாதான் உருப்பிடுவேன், நீ மருத்துவராக வர வேண்டாமா, பொறியாளராக வர வேண்டாமா, காவல்துறை அதிகாரியாக வர வேண்டாமா, ஆசிரியராக வர வேண்டாமா என்று இதில் ஏதாவது ஒன்றை குறிப்பிட பிள்ளையிடம் பேசுவோம். மாலையில் அலுவலகம் விட்டு வந்ததும், என்னடா தொலைக்காட்சி, என்னடா விளையாட்டு, என்னடா சிரிப்பு, இப்படி நீ இருந்தா உருப்பிடவே முடியாது, பிச்சை எடுத்துத்தான் வாழணும் என்று சாதாரணமாக சொல்லிவிடுவோம். பிள்ளைகளின் மனம் அதை கேட்டு என்ன பாடுபடும் என்று நினைத்து பார்ப்பதில்லை. பெற்றோர்களின் கவலை நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான். எந்த தாயும் தந்தையும் பிள்ளை கெட்டுப்போய்விட வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள். ஆனால் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் இது நிச்சயம் நிறைவேறாது, எதிர்விளைவுதான் பெற முடியும். இன்று நமக்கிருக்கிற பொருளாதார சங்கடத்தில் நாள் முழுவதும் உழைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் சிரித்த முகத்துடன் பேச முடியாதுதான். ஆனால் அப்படி இல்லாவிட்டால் வீடு எப்படி மகிழ்ச்சியாக அடைய முடியும்? வீட்டுக்கு வருகிற போதே எரிந்து விழும் பெற்றோரை எந்த பிள்ளைதான் விரும்புவார்கள்? தங்களிடம் அன்றாட சுகதுக்கங்கள் எவரிடம் பகிர்ந்து கொள்வர்? தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எப்படி தீர்த்து கொள்வர்? நாள்தோறும் நடக்கும் அறிவியல் வளர்ச்சி போல் வாழ்க்கையும் புதிரானது, தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. பல செய்திகள் பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். கணிதம் மாறிவிட்டது, அறிவியல் மாறிவிட்டது, பொருளாதார அணுகுமுறை மாறிவிட்டது, சுற்றுப்புற சூழல் தம்மை மாறிவிட்டது. பெற்றோர்கள் கல்வியில் எவ்வாறு மாறிவிட்டதை அறிந்தால்தானே பிள்ளைகளின் தன்மையை புரிந்து கொள்ள உதவ முடியும். தனி வகுப்பு வைக்கின்றோம், ஏன் தெரியுமா? நாங்கள் இல்லாத நேரத்தில் வெட்டியாக போயிடுவானுங்கள் என்றுதான். பசங்களோடு வாரத்திற்கு ஒரு நாள் கூட உட்கார்ந்து பேச முடியவில்லை. என்ன பண்றது, நல்ல பள்ளியில் சேர்த்திருக்கிறோம், தனி வகுப்பு வைத்திருக்கிறோம், ஆனாலும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க மாட்டாங்கிறான். சுமாராத்தான் படிக்கின்றான் என்று கவலைப்பட்டார். மதிப்பெண்கள் பெறுவது அடிப்படை அவசியம், அது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். அதற்கான உழைப்பை அவர்கள் தாங்களாகவே பெறுவார்கள். இதுதான் சூழல்கள், வாழ்க்கை புரிதலுக்கான சம்பவங்கள், அணுகுமுறைகள், சுமூகமான வாழ்க்கை அர்த்தமுள்ள பேச்சுக்கள், அக்கறையான நட்புகள் தான் முக்கியம். பெற்றோர்கள் எப்போதும் தம்மேல் பாசத்துடன் இருக்கின்றார்கள், தங்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் அவர்கள் நல்ல வாழ்க்கைக்கு நாம் தரும் சொத்து. பிள்ளைகளின் பார்வையில் நாம் முழுமையடைந்த பெற்றோர்களாக இருப்பதே வாழ்க்கையின் வெற்றி. பிள்ளைகள் தங்களிடம் உங்கள் குறைகளை களைந்து விடுவது எளிது, பெற்றோர்கள் களைவதுதான் கடினம். நல்ல வாழ்க்கை சூழலை இருப்பதை வைத்து அமைத்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அன்பாக பேசுவதற்கு என்ன ஒரு கோடி பணமாக தேவைப்படுகிறது? எவ்வளவு அற்புதமானது பெற்றோர் எனும் தகுதி. பெற்றோர் என்பது இன்னொரு முழுமையான வாழ்க்கைக்கு வழி சொல்லும் தலைமை பகுதி. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளின் அரசுக்கு வழிகாட்டும் அரசல்லவா பெற்றோர்? எனவே பெற்றோராகிய நாம் கடைபிடிக்க வேண்டியது இன்று முதல் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் குறையை எப்போதும் சுட்டிக்காட்ட பேசும் பழக்கத்தை கைவிடுவது, தம் பிரியத்தை பிள்ளைகள் மீது திணிக்காமல் இருப்பது. ஒரு காரியம் கெட்டுப்போனால் அவ்விஷயத்தை இரண்டாம் பட்சமாக யாரால் அது கெட்டதோ அவரை பழிவாங்குவது போல பேசாமல் இருப்பது, கூட்டாக நடக்க வேண்டியதை மறந்து தானே செயல்பட ஆரம்பித்து பிள்ளை தலைமையை பித்து கொள்ளாமல் இருப்பது, பிள்ளைகளுக்கு சங்கடமாக இருக்கும் விஷயத்தை செய்யாமல் இருப்பது, நமக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுவதை தவிர்ப்பது, நம்மை போலவே பிள்ளையும் தவறு செய்யும் என்று தெரிந்தும் பெரிய பிரளயமே திகழ்ந்து விட்டது போல் பேசுவதை தவிர்ப்பது, குறைந்தபட்ச கடமைகளை தாம் படுத்த படுக்கையே தட்டி வைப்பது, நேரத்தில் குளிப்பது, சாப்பிடுவது, தம் பொருள்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது, அலுவலகத்திற்கு தாமதமாக செல்லாமல் இல்லாமல் போவது, எனவே எல்லாவற்றிலும் அக்கறை செலுத்துதலை முறைப்படுத்துவது, தம் வசதிக்காக மட்டுமே வீடு இருக்கின்றது என்ற எண்ணத்தை கைவிட்டு மகிழ்ச்சியாக எல்லாருக்குமானது என எண்ணுவது. இந்த பட்டியல் நீளலாம், வாய்ப்பளிக்கிறது, பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், அதுபோல் வாழ தலைப்படுகிறார்கள். இதுதான் இயற்கை, இதிலிருந்து எவரும் தப்ப முடியாது. எனவே நல்ல பிள்ளைகளை உருவாக்க நாம் நல்ல விதமாக மாறினால் என்ன? நன்றி நேர்களே.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் காலம் சென்ற வைத்தியகலாநிதி ராசலிங்கம் ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி. ஆக்லாந்தின் பிரபல சமூக சேவையாளரான காலம் சென்ற வைத்தியகலாநிதி நாகலிங்கன் ராசலிங்கம் கியூஎஸ்எம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ் உறவுகளையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் அல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும். அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். மேலதிக தொடர்புகளுக்கு சங்க தலைவர் திரு சுந்தரராஜன் 6205592, செயலாளர் திரு மோகன் பொன்னுத்திரை 0212025226799.
சிறுபொழுதில் உலகெங்கும் உள்ள பல உண்மை செய்திகளை செவிகளுக்கு சுனாமி அலைகளைப் போல வேகமாக தெரிவிக்க வருகிறார் கே சி துரை அவர்கள்.
உலக பலம். சீனாவில் சட்ட ரீதியாக ஒரு குழந்தை என்பது கொள்கையாக இருக்கின்றது. ஆனால் இளம் தம்பதியர் சட்டம் இல்லாமலே ஒன்றே போதும் என்ற கொள்கையில் வாழும் நாடுகளில் ஐரோப்பாவில் முதல் நாடு எது? ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. முதலிடத்தை பிடித்திருக்கின்றது டென்மார்க். இங்கு 29.6% ஒரே ஒரு பிள்ளையுடன் வாழும் நாடாக டென்மார்க் முன்னணி வகித்திருக்கின்றது. தனிமையில் வாழும் இந்த தாய்மார்களினுடைய கதை என்ன? இதேபோல ஒன்றே போதும், வேண்டாம் பல பிள்ளைகள் என்ற கொள்கை உடையோர் அதிகம் வாழும் இரண்டாவது நாடு லித்துவேனியா. மூன்றாவதாக 25% வாழும் நாடாக ஸ்வீடன் இடம் பிடித்திருக்கின்றது. ஜெர்மனியில் 16% இத்தகையோர் வாழ்கின்றார்கள். ஒரு பிள்ளையுடன் ஒருவர் வாழும் இந்த சமுதாய தனிமை நிலைக்கு என்ன காரணம்? 1. எல்லா வசதிகளும் இருந்தாலும் அதிக பிள்ளைகள் தமது சுதந்திர வாழ்வுக்கு தடையாகி விடும் என பலர் கருதுகிறார்கள். 2. குடும்ப வாழ்வு விவாகரத்து இல்லாமல் போகுமென்ற நிச்சயமற்ற தன்மையில் ஓடிக்கொண்டு இருப்பதனால் அதிக பிள்ளைகள் எதிர்கால வாழ்வுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற அச்ச உணர்வு இருக்கின்றது. தாம் பிரிந்து விட்டால் அதிக பிள்ளைகளுடன் புதிய வாழ்வை தேடுவதும் சிரமமானதாக இருக்கும். 3. பொருளாதார ரீதியாக வரும் கஷ்டங்களுக்கு தியாக மனப்பான்மையுடன் உதவும் குடும்பங்கள் என்கின்ற கூட்டு குடும்ப வாழ்வு அழிந்து போயிருக்கின்றது. இதனால் பொருளாதார உறுதிப்பாட்டுடன் வாழ வேண்டுமாக இருந்தால் அதிக பிள்ளைகள் ஆபத்தானவை என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. ஐரோப்பிய வாழ்வு கூட்டு குடும்ப வாழ்வை இழந்து தனி குடும்பமாக பிரிந்து போகும் போது இன்னொரு குடும்பத்துக்காகவும் இன்னொரு உறவுக்காகவும் இன்னொரு ஊருக்காகவும் நான் எனது வாழ்வை தியாகம் செய்து வாழ வேண்டிய தேவை இல்லை, என்னை நானே தீர்மானிக்கலாம் என்கின்ற தனி குடும்பமாகி இப்பொழுது நானும் பிள்ளையும் தீர்மானித்தால் போதும் என்கின்ற தனி மனிதர்களாக இவர்கள் பிளவுபட்டு போகின்ற நிலைக்கு இந்த கலாச்சாரமானது மிகப்பெரிய வேகம் பெற்றிருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 2வது 3வது தமிழ் தலைமுறைகளும் ஐரோப்பிய மேலை நாடு அரங்குகளில் மெல்ல மெல்ல இந்த கரும்பு சாறு புளியும் சமுதாய இயந்திரத்தில் கால்களை கொடுக்க ஆரம்பித்துள்ளதையும் இந்த சமுதாய சக்கரத்திற்குள் கால்களை கொடுத்தால் சாறு புளியாமல் அது வெளியே விடாது என்பதும் அவதானிக்கத்தக்கது. ஆனால் நானும் எனது ஒரே பிள்ளையும் மட்டுமே தீர்மானிப்பது சிறப்பாக உள்ளது என்கின்றார் தாய் ஒருவர். தனி பிள்ளைகள் எல்லா வசதிகளும் தமக்கே என்று தாயுடன் வாழ்ந்து பின்னர் பாடசாலைக்கு வரும்பொழுது மற்ற மாணவர்களுடன் வெற்றிகளை பங்கு போட முடியாது, எல்லாமே எனக்கென்று அடிபடும் பொழுது சிக்கலை சந்திக்கும் உளவியல் கதைகள் கொண்ட வரலாறுகள் நிறையவே உள்ளன. ஆனால் ஐரோப்பாவின் நவீன வாழ்வு 21ஆம் நூற்றாண்டு மொடரேட் வாழ்வுக்கு போவதாக இதற்கு நியாயம் கட்டிக்கப்படுகின்றது. தனி மனித ஒழுக்கம் குன்றி வருகின்றது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் இனுடைய வருகை, அவர் தேர்தல் பிரச்சார காலத்தில் பேசிய முறைமைகள், பிரான்சில் மெக்ரோன் வந்த வரவு, இப்பொழுது ஆஸ்திரியாவில் ஆட்சி அமைக்க போகும் இரண்டு இளம் தலைவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், ஒருவர் பழைய நாசிச பின்னணி எண்ணங்களும் அந்த குடும்பத்தின் பின்னணியும் கொண்டவர், இன்னொருவர் ஒருபால் சேர்க்கையாளராக வாழ்ந்து பின் மனமுடித்து பிள்ளை பெற்று பொது வீதியில் 145 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓடி தண்டிக்கப்பட்ட பின்னணி இருந்தும் அவர்களை நாட்டின் தலைவர்களாக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இது ஒரு நாகரிக சமுதாயம் என்றும் மகுடமிட்டிருக்கின்றார்கள். இது ஐரோப்பாவின் மொடரேட் பொலிட்டிக் என்கின்றார்கள். ஆகவே ஒழுங்கு ஊராளும் தனி மனித ஒழுக்கம் தலைமைத்துவத்திற்கு அவசியம் என்கின்ற பழைய 15 கீழ்கணக்கு தத்துவங்கள் அடிவாங்க ஆரம்பித்துள்ளன. என்று ஐரோப்பிய கல்வி அறிவுக்கு மட்டுமே தேவையானதாக இருந்ததோ அந்த கல்வி இதயத்துக்கான கல்வி என்கின்ற இடத்துக்கு போகாமல் தள்ளப்பட்டதன் பின்னர் 21ஆம் நூற்றாண்டு பிரசவித்துக் கொண்டிருக்கும் கலாச்சாரமாகவும் இது இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஸ்பானிய கட்டலோனியாவில் நிலைமை நிமிடத்துக்கு நிமிடம் முருகலடைந்து போகின்றது. நேற்று திங்கள் முற்பகல் 10 மணிக்கு தனிநாடாக பிரிகிறீர்களா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் தர வேண்டும் என ஸ்பானிய பிரதமர் காலக்கெடு விதித்திருந்தார். அதில் பற்றி கொள்ள முடியாத ஓரங்கள் அற்ற பனிக்கட்டி போல ஒரு கடிதத்தை எழுதி கட்டலோனிய அதிபர் ஸ்பானிய பிரதமருக்கு அனுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து கட்டலோனிய அரசை கண்டிக்க கலைக்க முடியாதவாறு நுட்பமாக அவர் விளையாடியிருந்தார். கோபம் கொண்ட ஸ்பானிய அரசு இப்பொழுது படைகளை ஏவி தனிநாடு கேட்கும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை முன்னின்று ஏற்பாடு செய்த இரண்டு முன்னணி தலைவர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளது. கட்டலோனிய தேசிய ஒன்றியத்தின் தலைவர் ஜோர்டி சஞ்சஸ், ஒம்னியம் அமைப்பு தலைவர் ஜோர்டி குய்காட் ஆகிய இருவருமே கைதானவர்களாகும். அத்தோடு கட்டலோனியா போலீஸ் அதிபரும் கைது செய்யப்படக்கூடிய நிலை உள்ளது. இவரை நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இன்னொரு போலீஸ் தலைவருடைய நடவடிக்கைகளும் ஆராயப்படுவதாக ஸ்பானிய நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஸ்பானிய போலீசார் தேர்தல் நடந்து கொண்டு இருந்த பொழுது உள் நுழையக்கூடாதென இவர்கள் உத்தரவிட்டதாக நீதிமன்றம் கூறுகின்றது. அமைதியான முறையில் ஊர்வலம் நடத்தியவர்களை ஸ்பானிய போலீசார் கைது செய்தமை பெரும் ராஜதந்திர தவறு என்கின்றார்கள் நோக்கர்கள். அதேவேளை பொதுமக்கள் ஸ்பானிய அரசு எத்தகைய ஜனநாயக மறுப்பு அரசாக இருக்கிறது என்பதை உலக சமுதாயம் பார்க்க வேண்டும் எனவும், தாம் முழுமையான அடக்குமுறையில் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். சுய ஒழுக்கம் எதுவும் இல்லாமல் அதிகார கட்டலில் உட்காரும் ஐரோப்பிய தலைவர்கள் அதற்கு மொடரேட் பொலிட்டிக் என்று புகழ்பெயர் சூட்டிக்கொண்டு ஒரு பக்கம் வாழ்ந்தாலும், தனி நாடு கேட்கும் விடயத்தில் மட்டும் அரத பழைய கொள்கைகளை கடைபிடித்து வருவதும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக வாழ்வதும் இங்கு கவனிக்கத்தக்கது. மறுபுறம் சோமாலிய தலைநகர் மொகடிசுவில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் மடிந்தோர் தொகை 300 உயர்ந்திருக்கின்றது. கலிபோர்னியாவில் காடெறிவில் இறந்தவர்கள் தொகை 40, ஆனால் காணாமற் போனோர் தொகை 100 என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடகொரியாவுக்கான ஐநா தூதுவர் அணுகுண்டு பாவிக்கும் போர் வெடிக்கும் கடைசி புள்ளிக்கு வந்துவிட்டதாக ஐநா பாதுகாப்பு சபையில் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் தம்மை கடைசி புள்ளிக்கு கொண்டு வந்து விட்டதாக அவர் கூறினார். இன்று இரவு 9:05 நடைபெற்ற தாக்குதல் ஒன்றில் 16 இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் டென்மார்க்கில் நடைபெற்றிருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
இன்றைய சங்கநாதத்தினை அலங்கரித்த திரு அற்புத சிங்கம், திரு மர்வின் கன்சன்ட்ரெயின், திரு கே சி துரை, திரு நந்திவர்மன், திரு டானியல் பிரான்சிஸ், திருமதி பவித்ரா அசோக்குமார் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். வாழ்க்கையில் எதிர்பாராது நிகழ்கிற எந்த ஒரு நிகழ்வும் ஏதோ ஒரு நன்மைக்கே என எண்ணி விடுவோம் என கூறிக்கொண்டு விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.